2021 பிப்ரவரி மாத தென்றலிதழில் ஹரிகிருஷ்ணனின் ஹரிமொழியில் மகாபாரதம் சில பயண குறிப்புகள். பண்பறிந்தாற்றா கடை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். பாஞ்சாலியை கவர்ந்து கொண்டு சென்ற ஜெயத்ரதன் அவனை துரத்தி சென்ற பீம அர்ஜுனர்களிடம் வசமாக சிக்கினான். ஜெயத்ரதனுடைய தலைமயிரை பற்றிய பீமன் கோபம் தாங்காமல் அவனை தூக்கி வீசினான், தூக்கி போட்டு மிதித்தான். மிகுந்த பலசாலியான பீமனிடம் அகப்பட்டு கொண்ட ஜெயத்ரதன் கதறினான். இந்த சமயத்தில் அர்ஜுனன் குறுக்கிட்டு, அண்ணா, தர்மபுத்திரர் சொன்னதை நினைவில் வைக்க வேண்டும். நம் சகோதரி துஸ்லையை எண்ணி இவனை உயிரோடு விட்டு விடுவதே செய்ய தகுந்தது என்று அண்ணா சொன்னாரல்லவா, இவனை விட்டு விடுவோம் என்று தடுத்தான். தர்மபுத்திரிடத்திலேயே கூட கோபப்படுகிற பீமன் அர்ஜுனன் சொல்லுக்கு எப்போதும் கட்டுப்படுவான். கோபத்தை கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் தர்மபுத்திரர் சொல்லியிருக்கிறார் என்று அர்ஜுனனுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு ஜெயத்ரதனை அடிப்பதை நிறுத்தினாலும் அர்த்த சந்திர பாணம் எனப்படும் பிறை வடிவ அம்பு ஒன்றால் மூர்ச்சித்து கிடந்த ஜெயத்ரதனுக்கு ஐங்குடுமி வைத்தான் என்று பார்த்தோம். முழுக்க மொட்டையடிக்காமல் 5 இடங்களில் மயிரை சிறைக்காமல் விட்டு விடுவதை ஐங்குடுமி வைத்தல் என்பார்கள். தலைமயிர் முடியப்படாத குடுமையைப் போல 5 இடங்களில் தொங்கும். யார் பார்வையில் பட்டாலும் அவர்களுக்கு இவன் ஏதோ தவறு செய்திருக்கிறான், ஆகவே இவனுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிந்துவிடும். ஜெயத்ரதன் மூர்ச்சியை தெளிந்து எழுந்தான். பீமனுக்கோ கோபம் அடங்கவே இல்லை. அவன் ஜெயத்ரதனை பார்த்து சொன்னவற்றை கிசாரி மோகன் கங்குலியின் ஆங்கில பதிப்பை தமிழில் பெயர்த்திருக்கும் அருட்செல்வ பேரரசன் பின்வருமாறு சொல்கிறார். பிறகு எதிரியிடம் பேசிய விருகோதரன் பீமன், நீ வாழ விரும்பினால் நான் சொல்வதை கேள். ஓ மூடனே, உன் விருப்பத்தை நீ அடைவது குறித்து எப்படி என்று நான் உனக்கு சொல்கிறேன். பொதுக்கூட்டங்களிலும் திறந்த சபைகளிலும் நான் பாண்டவர்களின் அடிமை என்று நீ சொல்ல வேண்டும். இந்த நிபந்தனையின் பேரில் மட்டுமே நான் உனது உயிரை உனக்கு கொடுப்பேன். இது போர்க்களம் வென்றவர்கள் செய்யும் வழக்கமான விதியே என்றான். இப்படி நடத்தப்பட்டும் சொல்லப்பட்டும் இருந்த மன்னன் ஜெயத்ரதன் பார்க்க எப்போதும் கடுமையாக இருந்த கடும் வலிமை மிக்க வீரனிடம் பீமனிடம், அப்படியே ஆகட்டும் என்றான். அவன் ஜெயத்ரதன் புழுதி படிந்த தேகத்துடன் உணர்வற்று நடுங்கிக் கொண்டிருந்தான். பிறகு அர்ஜுனனும் விருகோதரனும் பீமனும் சேர்ந்து அவனை சங்கிலியால் கட்டி தேரில் புகுத்தினார்கள். அர்ஜுனனுடன் தேரில் ஏறிய பீமன் அதை ஆசிரமத்துக்கு செலுத்தினான். எஸ் அருள் செல்வ பேரரசன், சே அருட்செல்வ பேரரசன், வனப்பர்வம், வனப்பர்வா, முழு மகாபாரதம் புக் 3, தமிழ் எடிஷன், கிண்டில் எடிஷன். எந்த அரசவைக்கோ மக்கள் கூடியிருக்கும் இடத்துக்கோ சென்றாலும் நான் பாண்டவர்களின் அடிமை என்று கூவ வேண்டும் என்ற நிபந்தனையை பீமன் விதித்து ஜெயத்ரதனும் அதை ஏற்றுக்கொண்டிருந்தான். தேரை யுதிஷ்டிரரும் பாஞ்சாலியும் இருந்த ஆசிரமத்துக்கு செலுத்திய பீமன் அவர்கள் இருவரிடமும் ஜெயத்ரதனை நான் யுதிஷ்டிரருக்கு அடிமை என்று சொல்ல வைத்தான். தலை கண்ணா பின்னா என்று சிறைக்கப்பட்டு 5 இடங்களில் மட்டும் குடுமையாக கட்டும்படி விடப்பட்டிருந்த ஜெயத்ரதனை கண்டதும் பாஞ்சாலிக்கும் தர்மபுத்திரருக்கும் சிரிப்பை அடக்க முடியவில்லை. வலுவான கயிறுகளால் கட்டப்பட்டிருந்த ஜெயத்ரதனை அவர்கள் முன்னிலையில் பீமன் அவிழ்த்து விட்டான். மிகவும் மன வருத்தம் அடைந்திருந்த ஜெயத்ரதன் தர்மபுத்திரரையும் அங்கிருந்த முனிவர்களையும் காலில் விழுந்து வணங்கினான். இந்த இடத்தில் கும்பகோணம் பதிப்பு சொல்கிறது, கருணையுள்ளவரும் தர்மநந்தனனும் அரசருமான யுதிஷ்டிரர் அப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பவனும் சவ்யசாசியினால் அர்ஜுனனால் பிடிக்கப்பட்டிருப்பவனுமான அந்த ஜெயத்ரதனை பார்த்து, அடிமை தீர்ந்தவனாக செல், விடப்பட்டாய். இந்த விதமான கெட்ட காரியத்தை மீண்டும் ஓரிடத்தில் செய்யாதே. ஸ்திரீகளிடத்தில் ஆசையுள்ள உன்னை நிந்திக்க வேண்டும். நீ அல்பன், அல்பர்களை துணைவர்களாக உடையவன், கெட்ட புத்தியுள்ளவனே. உன்னை விட வேறான எந்த புருஷ அதமன் தர்ம விரோதமானதும் உலகத்தால் தூஷிக்கப்படுவதுமான இப்படிப்பட்ட காரியத்தை செய்வான் என்றார். பரத சிரேஷ்டரான தர்மராஜர் கெட்ட காரியத்தை செய்தவனான அந்த ஜெயத்ரதனை மரித்தவனைப் போல எண்ணி நன்றாக உற்று பார்த்து கருணை பாராட்டினார். ஜெயத்ரத, தர்மத்தில் உன் புத்தி விருதி அடையட்டும், அதர்மத்தில் மனத்தை செலுத்தாதே. குதிரைகளோடும் ரதங்களோடும் காலாட்படைகளோடும் க்ஷேமமாக செல் என்று சொன்னார். வனப்பருவம், ஜெயத்ர விமோட்சண பருவம், அத்தியாயம் 273, பக்கம் 1009. தர்மபுத்திரர் அவருடைய சுபாவப்படி பகைவனுக்கு அருளிவிட்டார். பகைவன் நல்லவனாக இருந்தால் பிழையில்லை. தான் செய்த பிழையின் தன்மையை உணர முடியாதவன் பகைவனாகவும் விளங்கினான். இதனால் தான் வள்ளுவர், நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை என்றார். தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை ஜெயத்ரதனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இத்தகைய அவமானங்கள் நேர்ந்தது தான் செய்த கொடுமையான பிழைகளால் தான் என்ற உண்மையையும், அவ்வளவு கடுமையான பிழைகளையும் பொறுத்து கொண்ட தர்மபுத்திரருடைய இரக்க சுபாவத்தையும் மிக எளிதாக மறந்தான். இவ்வளவு செய்த போதிலும் தன்னை தர்மபுத்திரர் அடிமை தலையிலிருந்து விடுவித்திருக்கிறார் என்பதையும், இது அத்தனைக்கும் காரணம் அவன் கௌரவ நூற்றூரின் ஒரே தங்கையான துஸ்லையின் கணவன் என்பதையும், அவள் தமது பெரியப்பாவின் மகள் என்றாலும் பாண்டவர்கள் ஐவரும் அவளை தமது சொந்த தங்கையாகவே பாவிக்கிறார்கள் என்ற உண்மையையும் எளிதில் மறந்தான். பழிவாங்கும் எண்ணமே அவனுக்கு மிகுந்தது. அவமானத்துடன் தலைகுனிந்து புறப்பட்ட ஜெயத்ரதன் கங்கை உற்பத்தி ஆகும் கங்கா துவாரத்தை சென்றடைந்தான். அங்கே இருந்து சிவபெருமானை குறித்து கடும் தவம் இயற்றினான். அவனுடைய தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவன் முன் தோன்றினார். அரசனான ஜெயத்ரதன் ரதங்களுடன் கூடின பாண்டவர்கள் ஐவரையும் யுத்தத்தில் ஜெயிக்க கடவேன் என்று மகாதேவரை பிரார்த்தித்தான். மகாதேவர் அவனை நோக்கி அது முடியாது என்று சொன்னார். மேற்படி அத்தியாயம் பக்கம் 1013. அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரத்தை கொடுத்தவரே மகாதேவர் தான். அப்படி இருக்கும்போது ஜெயத்ரதனுக்கு அர்ஜுனனை வெல்லும் வரத்தை எப்படி கொடுப்பார்? அர்ஜுனன் பல வகையான அஸ்திரங்களை பெற்றவன். விஷ்ணுவின் அம்சமான கிருஷ்ணனை துணையாக பெற்றவன். அவனை உன்னாலும் சரி வேறு யாராலும் சரி வெல்ல முடியாது. எனவே அந்த வரத்தை தர முடியாது. எந்த மனிதன் யுத்தத்தில் பார்த்தனை ஜெயிப்பான்? வேந்தனே, அவன் ஒருவனை விட்டுவிட்டு யுதிஷ்டனுடைய எல்லா சேனையையும் பகைவர்களான 4 பாண்டவர்களையும் ஒரு தினம் ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் ஜெயிப்பாய். ஆகையால் நீ அர்ஜுனனை தவிர மற்ற பாண்டவர்களை தடுப்பாய். புருஷ சிரேஷ்டனே, என்னால் இந்த வரம் உனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னார். மேற்படி அத்தியாயம் பக்கம் 1014. சிவபெருமானின் இந்த வரத்தை கொண்டுதான் ஜெயத்ரதன் 13 நாள் யுத்தத்தில் சக்கரவியூகத்துக்குள் நுழைந்து அபிமன்யுவை தொடர்ந்து சென்ற மற்ற 4 பாண்டவர்களையும் தடுத்தான். அந்த நேரத்தில் உதவிக்கு வர முடியாதபடி அர்ஜுனனை வெகு தொலைவில் விலக்கி நிறுத்திய சம்சப்தகர்கள் மகத்தான சபதத்தை செய்தவர்கள் எனப்படும் திரிகர்த்தர்களும் அன்று ஜெயத்ரதனுடன் வந்த அரசர்கள்தான். இதைத் தொடர்ந்து அந்த வரத்துக்கு மார்க்கண்டேயர் வருகிறார். அவர்தான் பாண்டவர்களுக்கு ராமோபாக்கியானம் எனப்படும் இராமாயண சுருக்கத்தை சொல்கிறார். அதைத் தொடர்ந்து பதிவிரதா மகாத்மிய பர்வம் எனப்படும் சத்தியவான் சாவித்திரி கதையையும் சொல்கிறார். பாண்டவ வனவாசத்தின் 12 வருடம் முடியப் போகிறது. அஞ்ஞாதவாச காலமான ஓராண்டு தொடங்கப் போகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் கர்ணன் பிறக்கும் போது அவன் கூடவே தோன்றிய கவச குண்டலங்களை யாசிப்பதற்காக இந்திரன் அவனிடத்தில் வருகிறான். வெறும் யாசகமாக தொடங்கிய அது ஒரு பண்டமாற்று வியாபாரமாக முடிந்தது. அடுத்ததாக அதை பார்ப்போம். எல்லோரும் கர்ணன் இந்திரனால் வஞ்சிக்கப்பட்டதை போன்ற தோற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் நடந்தது என்ன? சற்று விரிவாக பார்ப்போம். தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.